உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெரிய புராணத்து அடியவர்கள் வரிசையிலே கண்ணப்ப நாயனாருக்கு தனியான ஒரு பெருமை. மனிதனுக்கு கண் கொடுப்பவர் கடவுள், கடவுளுக்கு கண் கொடுத்த மனிதர் கண்ணப்பர். ஆகவே பக்தி பிரவாகத்தை பற்றி குறிப்பிட விரும்புகின்ற அடியவர்கள் யாராக இருந்தாலும் கண்ணப்ப நாயனாரையே பக்திக்கு ஒரு நிலைக்களனாக எடுத்துக் காட்டுவது வழக்கம். மாணிக்கவாசகர் பக்தியின் உச்சியிலே நின்றவர் என்றாலும் அவர் மிக அவையடக்கத்தோடு தன்னையும் இறைவன் ஆட்கொண்டு அருளிய பெருமையை சுட்டிக்காட்டுகின்ற நேரத்தில் தான் பக்தியே அற்றவன் என்பதை சொல்லுகிற போது பக்தியின் உச்சத்திலே இருக்கிறவன் கண்ணப்பன் என்று குறிப்பிட்டு திருவாசகத்திலே பாடினார். இறைவா, நீ கண்ணப்பனுக்கு அருள் புரிந்தாய் என்று சொன்னால் அது முற்றிலும் நியாயம். காரணம், கண்ணப்பனை ஒப்பது ஓர் அன்பு படைத்தவர் உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் அப்படி அன்பே இல்லாத எனக்கும் நீ அருளி செய்திருக்கிறாயே என்று இறைவனுடைய பெருமையை உணர்ந்து வண்டுகளை பார்த்து மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், கண்ணப்பனுக்கு அருளியவன் எனக்கும் அருளி இருக்கிறான், ஆகவே நிச்சயம் உங்களுக்கும் அருள் புரிவான். நீங்கள் அர்த்தமற்ற ஓசைகளை எழுப்பிக் கொண்டு இருக்காமல் ஒவ்வொரு மலரிலும் போய் அமர்ந்து தேன் உண்ணுகின்ற நேரத்திலே எல்லாம் சிவா சிவா என்று சொல்லுங்கள் வண்டுகளே. கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றிற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசக பெருமான் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்புடையவர்கள் யாரும் இல்லை என்று பாராட்டத்தக்க அளவிலே பக்திக்கு இடமாக விளங்குகிறவர் கண்ணப்பர். சாதாரண மக்களுக்கு பக்தியை உண்டாக்குவதற்கு கண்ணப்பருடைய கதையை சொல்லாமல் இருக்கிறார்களே என்று ஔவையார் வருத்தப்படுகிறார். பல மனிதர்கள் இந்த உலகத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசிக்கொண்டு வீணாக தங்கள் வாழ்நாளை கழிக்கின்றார்களே என்று வருத்தப்பட்ட ஔவையார், வாழா பொழுது கழிக்கின்றார் மானுடவர், அப்படி வீணாகவே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு கண்ணப்பராவார் கதையை எடுத்துச் சொல்லியிருந்தால் அவர்கள் வீணாக தங்கள் வாழ்நாளை கழிக்க மாட்டார்கள், பக்தி என்பது மிக எளியது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்கின்ற கருத்தில் ஔவையார், கேளார்கொள் அந்தோ கிரிபட்டார் கண்ணப்பராவார் கதை கேளார்கொள் அந்தோ கிரிபட்டார் அதனால் வாழா பொழுது கழிக்கின்றார் மானுடவர் என்று குறிப்பிட்டார். இப்படி பல பேராலும் பக்திக்கு ஒரு இடமாக நிலைக்களனாக சின்னமாக பாராட்டத்தக்க மிகப்பெரிய அடியவராக விளங்குகிறவர் கண்ணப்ப நாயனார். இப்பொழுது உடுப்பூர் உடுப்பூர் என்கின்ற பெயரோடு விளங்கக்கூடிய திருப்பதி சேக்கிழாருடைய பெரிய புராண காலத்திலே மிகுந்த பெருமையோடு விளங்கிய ஊர். அது பெரும்பாலும் வேடுவர்கள் குடியிருப்பை உடையது. அந்த வேடுவர்கள் குடியிருப்பிலே வேடர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன் நாகன். அவனுடைய மனைவிக்கு பெயர் தத்தை. அந்த நாகன் வேடுவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் மட்டுமின்றி வேடுவர்கள் அனைவரையும் அழைத்துச் சென்று அவ்வப்பொழுது வேட்டையாடி திரும்புகின்ற காலத்திலே வெற்றியோடு எத்தனையோ மிருகங்களை கொண்டு வந்திருக்கிறான். ஆகவே அவனுடைய வேட்டுவ பெருமையையும் வேட்டுவ தலைமையினுடைய சிறப்பையும் காட்டுகின்ற வகையிலே உடுப்பூரை வர்ணிக்கின்றார் சேக்கிழார் பெரிய புராணத்திலே. அவன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வேட்டுவ தொழில் தலைமை பூண்டிருந்தான் என்பதை விளக்குவதற்கு அவர் காட்டுகின்ற வர்ணனை அற்புதமானது. நாம் ஏதேனும் ஒரு வீட்டு மனை வாங்குகிறோம், அந்த மனை நம்முடையது என்று அதனுடைய எல்லையை குறிப்பதற்கு ஏதேனும் இரும்பினாலே ஒரு வேலி போடுவோம், இல்லாவிட்டால் செங்கல்லை வைத்து மதிலை கட்டுவோம், அதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த நாகன் தன்னுடைய ஊரினுடைய எல்லையை சுற்றிலும் ஒரு பெரிய வேலி அமைத்திருந்தான். அந்த வேலி எதை கொண்டு அமைத்திருந்தான் என்றால், யானையினுடைய தந்தங்களை கொண்டு நெருக்கமாக ஒன்றோடு பொருந்து பொருந்தி இருக்குமாறு ஊரினுடைய எல்லையைச் சுற்றிலும் யானை கொம்புகளாலே வேலி கட்டியிருந்தான். இவ்வாறு வர்ணிப்பதன் மூலம் அவன் எத்தனையோ யானைகளை எல்லாம் கொன்று மிகப்பெரிய வேட்டுமத் திறமை பூண்டவன் என்பதை காட்ட இப்படி சுட்டுகிறார் சேக்கிழார். இத்திருநாடு தன்னில் இவர் திருப்பதி யாது எண்ணில் நித்தில அறிவிச்சாரல் நீழ்வரை சூழ்ந்த பாங்கர் மத்த வம் கழித்து கோட்டு வன்தொடர் வேலி கோலி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும். கழித்து கோட்டு வன்தொடர் வேலி கோலி, கழித்து கோடு என்றால் யானையின் கொம்புகள், அதை ஏதோ தள்ளி தள்ளி நட்டு வைக்கவில்லை, வன்தொடர் வேலி கோலி அதையே ஊரு எல்லைக்கு வேலியாக அவன் பயன்படுத்தியிருந்தான் என்றால் நாகனுடைய வேட்டுவ தலைமை எவ்வளவு பெருமை உடையது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக. அப்பேற்பட்ட நாகன் தத்தை என்ற இரண்டு பேருக்கும் வேட்டுவ தலைமை பதவியும் அவர்கள் சொன்னவுடன் கேட்டு நடக்கின்ற வேடுவர்கள் பல பேரையும் பெற்றிருந்தாலும் கூட உள்ளத்திலே பெரிய குறை, அவர்களுக்கு பிள்ளை பேரு இல்லை. அந்த பிள்ளை பேரு இல்லையே என்கிற வருத்தம் அவர்கள் பால் இருந்தது. வேடுவர்கள் குலத்திலே பிள்ளை பேரு இல்லாவிட்டாலோ அல்லது வேறு குறைகள் ஏதேனும் இருந்தாலோ எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு முன்னால் வழிபாடு செய்து தங்களுக்கு என்ன குறை உண்டோ அந்த குறையை நீக்கிக் கொள்வது வழக்கம். அதற்கு பராய்க்கடன் என்று பெயர். அப்படி இவர்கள் தங்களுக்கு புதல்வர் பேறு பெற வேண்டும், பிள்ளைப்பேறு இல்லை என்கின்ற குறையை செவ்வேள் பெருமானிடத்திலே முறையிட்டு பிள்ளைப்பேறு பெற வேண்டும் என்று அவர்கள் அந்த தெய்வத்துக்கு முருகலர் அலங்கர் செவ்வேள் முருகவேள் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியில் நின்றார். எல்லாம் அல்ல முருகப்பெருமான் அவர்கள் குறையை நீக்கும் பொருட்டு அருமையான ஒரு பிள்ளையை அவர்களுக்கு தந்தார். இப்போது நாகன் தத்தை என்பவர்களுக்கும் மற்ற வேடுவர்களுக்கும் சொல்ல முடியாத பெருமகிழ்ச்சி. தங்கள் குலத்தை வாழ்விப்பதற்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சி. இப்போது அந்த குழந்தையை மான் தோளிலே போட்டிருக்கிறார்கள். குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். வேடுவர்கள் குலத்திலே குழந்தைக்கு பெயர் சூட்டுவது அந்த விழா நடத்துவதற்கு ஒரு மரபு உண்டு. அது என்ன என்றால், குழந்தையை மான் தோளிலே போட்டிருப்பார்கள். குழந்தையினுடைய தந்தை அந்த குழந்தையை தன்னுடைய கையினாலே தூக்கி அந்த குழந்தைக்கு இன்ன பெயர் என்று சொல்லுவான். அதை கேட்ட வேடுவர்கள் எல்லோரும் அந்த பெயரை மறுபடியும் திரும்பச் சொல்லி ஆரவாரத்தோடு வாழ்க என்று கூறுவார்கள். இது வேடுவ குலத்திலே பிள்ளைகளுக்கு பெயரிடுகின்ற ஒரு முறை. இப்பொழுது பிறந்திருக்கிற குழந்தையும் அவ்வாறு தோளிலே கிடக்கிறது. தந்தை ஆகிய நாகன் அங்கிருந்து வந்து அந்த குழந்தையை கையினாலே தூக்கித்தானே பெயர் சொல்ல வேண்டும். அந்த குழந்தையை மிகுந்த அன்போடு தூக்குகின்றான், வெண்மையோடு தூக்குகின்றான். யானைகள் பலவற்றை வென்று அவற்றினுடைய தந்தங்களை கொண்டு வந்து ஊரை சுற்றி வேலி அமைக்கக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கின்ற நாகனுக்கு எவ்வளவு வலிமை இருக்க வேண்டும்! அந்த வலிமையெல்லாம் தன்னுடைய பிள்ளையை தூக்குகிற போது காட்ட முடியுமா, என்ன ஆகும்? ஆகவே குழந்தை மிக மென்மையானதாயிற்று என்று நாகன் குனிந்து அந்த குழந்தையை தூக்கினான். குழந்தை வரவில்லை. இது என்ன வியப்பாக இருக்கிறது என்று சற்று வலிமையோடு அந்த குழந்தையை தூக்கினான், வரவில்லை. இன்னும் கொஞ்சம் வலிமையோடு அந்த குழந்தையை கையினாலே தூக்க முயன்றான், அப்போதும் வரவில்லை. அவனுக்கு இப்பொழுது ஆச்சரியம் அச்சமாக மாறிவிட்டது. இந்த குழந்தையை கையினாலே எடுக்க முடியவில்லையே, என்ன இது என்று அவன் திகைத்து போய் தன்னுடைய வலிமையெல்லாம் ஒன்றாக திரட்டி அந்த குழந்தையை தூக்குகிற போதுதான் அந்த குழந்தை கையிலே வந்தது. ஆகவே குழந்தையை கையிலே தூக்கிவிட்டு நாகன் சொன்னான், வேடுவர்களே, இவனுக்கு என்ன பெயர் வைப்பது என்று என்ன யோசனை? இந்த குழந்தையை கையால் தூக்கவே முடியவில்லையே, இவன் தின் என்று கனமாக இருக்கிறானே, ஆகவே தின் என்று இருப்பதால் இவனுக்கு தின்னன் என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னான். அதை கேட்டு வாடு வேடுவர்கள் எல்லோரும் தின்னன் என்று ஆரவாரம் செய்து வாழ்த்தினார்கள். அண்ணலை கையில் ஏந்துதற்கு அருமையால் உரிமை பேரும் தின்னன் என்று இயம்பும் என்ன தின்சிலை வேடர் ஆர்த்தார். குழந்தை கிடக்கிறது, அதை இந்த நாகன் எடுக்க முடியாத அளவுக்கு தின் என்ற கணத்தோடு அந்த குழந்தை இருப்பதால் தின்னன் என்கிற பெயர் சூட்டினான். என்னதான் ஒரு குழந்தை கனமாக இருந்தாலும் இவ்வளவு முயன்று ஒரு தந்தையாலே தூக்க முடியாத அளவுக்கா அது கனமாக இருக்கும் என்கின்ற ஐயம் நமக்கு ஏற்படும். எந்த குழந்தையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு கிடையாதா, தந்தை இவ்வளவு தூரம் முயன்று தூக்கி தூக்க முடியாத அளவிற்கு திண்ணன் இருக்கிறது, கனமாக இருக்கிறது, ஆகவே திண்ணன் என்று பெயர் வையும் என்று சொன்னான் என்றால் அப்படியா ஒரு குழந்தை இருக்கும் என்கிற ஐயம் வரும். குழந்தை ஏன் அப்படி அவ்வளவு கனமாக இருக்கிறது? அதுவும் ஒரு குழந்தைதானே. இந்த உலகத்தில் இன்றைய நாள் வரைக்கும் நாம் அனைவரும் இறைவனை வணங்கினால் நம்முடைய குறையை தீர்த்து விடுவான் என்கின்ற பக்தி இருக்கிறதே, அந்த பக்தியெல்லாம் வளர்ந்தது யாரால்? கண்ணப்பர் என்கின்ற ஒருவரால் தான் அந்த பக்தி எல்லாம் நமக்கு வளர்ந்திருக்கிறது. தெய்வத்தை அடைவதற்கு ஏதோ பெரிய பெரிய முறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, எளிமையான முறையிலேயே தெய்வத்தை அடைந்து விடலாம் என்கின்ற மிகப்பெரிய நெறியை காட்டி அந்த நெறியை பின்பற்றப் போகின்ற மற்ற பிற்காலத்து வரக்கூடிய மக்கள் செய்திருக்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டிருக்கிறது அல்லவா, அந்த புண்ணியத்தினுடைய கணம் இந்த குழந்தையின் உடம்பினுடைய கணத்தோடு இணைந்து அது தூக்க முடியாமல் இருப்பதால் புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானை கண்ணினுக்கு அணியாக விளங்கக்கூடிய பிள்ளை என்பதால் திண்ணென்று இருப்பதாக சேக்கடார் குறிப்பிட்டார். அப்பேற்பட்ட பிள்ளையை மிகுந்த அன்போடு வளர்த்தார்கள், அணிகலன்களை சூட்டினார்கள். வேடுவர் குலத்து பிள்ளையை எப்படி வளர்ப்பார்களோ அப்பேற்பட்ட முறையோடு வளர்த்தார்கள். தங்கள் தலைவனுக்கு கிடைத்தற்கு அறியதாக கிடைத்திருக்கின்ற பிள்ளை என்று வேடுவர்கள் எல்லாம் அன்பு காட்டினார்கள். உள்நனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மழலை தீம் சொல் வண்ணமென் பவள செவ்வாய் அந்த பிள்ளைக்கு அமைந்திருப்பதை கண்டு கண்டு மகிழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை 5 வயது அடைந்து அந்த பருவத்திலே விளையாடத் தொடங்குகிறது. வேடுவர் குலத்து பிள்ளைகள் எப்படி விளையாடுமோ அப்படித்தான் திண்ணனாரும் விளையாடுகிறார். ஒரு புலி ஒன்று வாயை பிளந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 வயது பிள்ளை இங்கிருந்து போய் அது ஏதோ ஒரு சுவற்றிலே இருக்கின்ற பிளவுபட்ட ஒரு புழை, ஒரு சுவற்றிலே இருக்கிற பிறை, அந்த இடத்திலே கல் இல்லாமல் பிளந்து கிடக்கிறது என்று சுவற்றிலே ஏதேனும் ஒரு துவாரம் இருக்குமானால் அதிலே கையை விடுவதைப் போல புலி பிளந்திருக்கின்ற வாயிலே தன்னுடைய கையை கொண்டு போய் விட்டுவிட்டது. தந்தையாகிய நாகன் இதை கண்டுவிட்டான். அவன் என்னதான் வீரம் படைத்தவனாக இருந்தாலும், என்னதான் யானை புலி சிங்கம் முதலிய மிருகங்களை வேட்டக்கூடியவனாக இருந்தாலும், தன்னுடைய பிள்ளை புலியினுடைய வாயிலே கொண்டு போய் கையை விட்டால் தந்தை பொறுக்க முடியுமா? அவனுக்கு அச்சம் தாங்கவில்லை. மிகுந்த வேகத்தோடு ஓடி வந்து கையிலே ஒரு குச்சியை ஒடித்துக் கொண்டு எடு கையை எடு கையை என்று பிள்ளையை வந்து அதட்டினான் தந்தையாகிய நாகர். பொறு புலி பார்வை பேழ்வாய் முளையென பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தழை கை கொண்டு ஒச்ச தன்னுடைய தந்தை அடிக்க வருவதைக் கண்டு இந்த பிள்ளை திண்ணனார் அழுதார். 5 வயது குழந்தை அழுகிறது. கண்களிலே கண்ணீர் ஆறாக பெருகுகிறது. குழந்தைகளினுடைய கண்களிலே கண்ணீர் ஆறாக பெருகுவதை சொல்ல வருகின்ற சேக்கடார் சுவாமிகள் அருமையாக ஒரு குறிப்பை இங்கே காட்டுகிறார். சூரியன் சந்திரன் என்ற 2 சுடர்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை நீக்கப் போகின்ற கண்களிலே இருந்து கண்ணீர் வந்தது. திண்ணனார் குழந்தை பருவத்தில் தந்தை தன்னை அடிக்க வருகிற போது அழுதார். அந்த குழந்தையின் கண்களை சொல்ல வருகிற சேக்கிழார், சூரியன் சந்திரன் என்ற 2 சுடர்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை நீக்கப் போகின்ற கண்களிலே இருந்து இப்போது கண்ணீர் வந்தது. 2 சுடர்க்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி 2 சுடர்க்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர். இப்போது குழந்தையின் 2 கண்களை வர்ணிக்கின்ற போது சூரியன் சந்திரன் என்ற 2 சுடர்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை நீக்கப் போகின்ற கண்கள் என்று ஏன் குறிப்பிடுகிறார்? இவர் பின்னாலே இறைவன் 2 கண்களுக்கு தன்னுடைய கண்களை தரப்போகின்றார். எல்லாம் அல்ல, இறைவனை நாம் உருவகப்படுத்துகின்ற காலத்தில் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற நிலப்பகுதி பூராவும் அவனுக்கு திருமேனி என்றும், கடல் பூராவும் அவன் கட்டியிருக்கின்ற ஆடை என்றும், ஆகாயமே அவனுக்கு சடை என்றும், சூரியன் சந்திரன் என்ற 2 சுடர்களே அவனுக்கு கண்கள் என்றும் உருவகம் கொடுப்பது வழக்கம். சைவ உலகமாக இருந்தாலும், வைணவ உலகமாக இருந்தாலும், சாக்த சமய உலகமாக இருந்தாலும், அவரவர்கள் தெய்வத்துக்கு உருவம் கொடுக்கிற போது பூமி பகுதியெல்லாம் திருமேனி, கடல் பகுதியெல்லாம் கட்டியிருக்கிற ஆடை, ஆகாயம் என்பது சடை, சூரியன் சந்திரன் என்ற 2 அந்த பரம்பொருளுக்கு கண்கள் என்று சொல்வது வழக்கம். ஆகவே இறைவனுடைய 2 கண்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை நீக்கப் போகின்ற கண்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இரு சுடர்க்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர் கண் என்று இந்த குழந்தையின் இரண்டு கண்களை வர்ணித்தார். உடனே குழந்தை அழுவதைக் கண்டு தாய் ஓடி வந்து குழந்தை எடுத்து அணைத்துக் கொண்டு முத்தம் கொடுத்து கண்ணீரை துடைத்து வறு துளி முத்தம் அந்த தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி அந்த குழந்தையை அன்பு காட்டி அழக்கூடாது என்று தோளிலே சுட்டி கொண்டார். 5 வயது குழந்தை வளர்ந்தது. 16 வயது பருவம் எய்தியது. தந்தை தாய் மற்றுமுள்ளான வேடுவர்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். இப்பொழுது தத்தன் தன்னுடைய வேடுவ தலைமையை பிள்ளைக்கு தென்னனாருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான வில் விழா நடத்துகின்றான். வேடுவர்கள் தங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்காக நடத்துகின்ற விழாவுக்கு வில் விழா என்று பெயர். வேடுவ தலைமை பொறுப்பிலே இருந்து விலகிக் கொள்ளுகிறவன் அடுத்து வரக்கூடிய வேடுவ தலைமை ஏற்கின்றவனுக்கு தாங்கள் பரம்பரை பரம்பரையாக பூசித்துக் கொண்டிருக்கின்ற வில் ஒன்றை எடுத்து அதை கையிலே கொடுப்பதுதான் வில் விழா என்பது. அந்த வில்லினை கையிலே பெற்றுக்கொண்ட கணத்திலே இருந்து வேடுவத்தலைமை பூண்டதாக மரபு. வேடுவத்தலைமை ஏற்றுக்கொண்டவன் அந்த வில் விழா நடந்த அன்றைய தினம் வேடுவர்களை அடித்துக் கொண்டு காட்டுக்கு வேட்டைக்கு செல்வான். அது ஒரு மரபினுடைய அடிப்படையிலே சில மிருகங்களை வேட்டையாடி வச்சு உடனே திரும்புவது உண்டு, சில நாட்கள் கழித்து திரும்புவது உண்டு, சிறிது தூரம் சென்று விட்டு திரும்புவது உண்டு. இதெல்லாம் வேடுவர் குலத்தில் அமைந்திருக்கிற மரபு. தென்னனாரை இப்போது நாகன் வேட்டுவத்தலைமை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்து வில் விழாவை நடத்தி முடித்தவுடனே மரபின் வழிபட்டு தென்னனாரும் வேடுவர்களோடு புறப்பட்டு கானகத்துக்கு வேட்டைக்கு போகிறார். தனக்கு பணிவிடை செய்யவும் தன்னோடு மிகவும் நெருக்கமாக இருக்கவும் 2 தோழர்களை பெற்றிருக்கிறார் தென்னனார். ஒருவர் பெயர் நாணன், மற்றொருவர் பெயர் காடன். இந்த 2 வேடுவர்களும் தென்னனாருக்கு பக்கத்திலே அணுக்கத் தொண்டர்களாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறவர்கள். மற்றுமுள்ள வேடுவர்கள் எல்லாம் பின்னாலே தொடர்ந்து வருகிறார்கள். நாணன் காடன் என்ற 2 பேர் தன்னோடு இணைந்து வர, மற்ற வேடுவர்கள் அனைவரும் தனக்கு பின்னாலே வர, இப்போது தென்னனார் கையிலே வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு வேட்டைக்கு புறப்பட்டார். ஒரு பன்றி முன் சென்றது. அந்த பன்றியை குறிவைத்துக் கொண்டு போகின்றார் தென்னனார். மிகப்பெரிய வில் விழாவை மேற்கொண்டு அவர்கள் கானகத்திலே வேட்டையாடப் போகிற போது அவர்களை இழுத்துக் கொண்டு செல்லக்கூடிய வகையிலே மயக்கம் காட்டி ஓடுவது போலே பன்றி ஒன்று முன்னாலே செல்லுகிறது. அந்த பன்றியை குறிவைத்துக் கொண்டு இவர்கள் போகிறார்கள். இப்போது தென்னனார், நாணன், காடன் மற்றுமுள்ள வேடுவர்கள் எல்லோரும் புறப்பட்டு அந்த பன்றியை குறிவைத்துக் கொண்டு போகின்ற போது தென்னனார் போகின்ற வேகத்திலே உடன் போகின்றவர்களால் முடியவில்லை. முதலிலே சில வேடுவர்கள் தங்களால் முடியவில்லை என்று ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். இன்னும் சிறிது தூரம் சென்றவுடன் இன்னும் சில வேடுகள் தங்களால் முடியவில்லை என்று அவர்களும் அமர்ந்து விட்டார்கள். இன்னும் சில பேர் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு தங்களால் முடியவில்லை என்று அமர்ந்து விட்டார்கள். இப்படி உடன் செல்லுகின்ற வேடுவர்கள் அனைவரும் அங்கெங்கே 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 தங்கிவிட்டார்கள். நாணன், காடன் என்ற 2 பேர் மட்டும்தான் தின்னனாரோடு போய்கொண்டே இருக்கிறார்கள். இது கொஞ்சம் சிந்திப்பதற்கு உரிய இடம். தின்னனார் இன்றைய தினம்தான் வில் விழா தலைமையேற்று அதன் மரபினுடைய அடிப்படையிலே வேட்டையாடுவதற்கு செல்லுகிறார். வேடுவர்கள் அனைவரும் தன்னுடைய தலைவனாக இருக்கின்ற தின்னனார் ஓய்வு கொண்ட பிறகுதான் ஓய்வு கொள்ள வேண்டுமே தவிர தலைமையேற்றுகிற தின்னனார் போய்கொண்டே இருக்கிறார். உடன் செல்ல கடமை பெற்றிருக்கின்ற வேடுவர்கள் அங்கெங்கே அங்கெங்கே அமர்ந்து விட்டார்கள் என்றால் தலைமையை மதிக்காத குற்றம் வராதோ? தின்னனார் ஓய்வெடுத்துக் கொண்ட பிறகல்லவா உடன் சென்ற வேடுவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும்? தன்னுடைய பொது தலைவன் தன்னை சீற்றம் கொண்டு தண்டிப்பான் என்று அவர்கள் அஞ்ச வேண்டாமோ? அவர்கள் தங்களால் முடியாதபடி அவரவர்கள் அவரவர்கள் அந்தந்த இடத்தில் அப்படி அப்படியே தங்கிவிட்டார்கள். நாணன், காடன் என்கின்ற 2 பேர் மட்டும்தான் உடன் செல்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அங்கெங்கே தங்கிவிட்டார்கள். நாணன், காடன் என்ற 2 பேர் மட்டுமே உடன் சென்றார்கள் என்று சேக்கிழார் தெரிவிக்கிறார். போம் அது தன்னை அடு திரளோடு பொறு மறவர்கள் அரியேறு ஆமவர் தொடர்வுறும் விசையுடன் அடிவழி செல்லும் அளவில் தாம் ஒருவரும் அருகிலர் அவர் தனி தொடர்வொழி அதன் முன் ஏமுனை அடுசிலை விடலைகள் இருவர்கள் அடிபிரியார். மற்றவர்களெல்லாம் இவர் விசையுடன் செல்லுகின்ற அடிவழியை பின்பற்ற முடியாமல் அங்கங்கே அங்கெங்கே தங்கிவிட்டார்கள். இருவர்கள், அதாவது நானன் காடன் என்ற ஏ முனை அடிசிலை விடலைகள் இருவர்கள் மட்டும் அடிபிரியாமல் உடன் செல்லுகிறார்கள். சரி, உடன் வந்த வேடுவர்கள் தங்களால் முடியாமல் குழுவாக குழுவாக அங்கங்கே தங்கிவிட்டார்கள் என்றால் நானன் காடன் என்ற இரண்டு பேரும் சேர்ந்து தங்கியிருக்க வேண்டியதுதானே. அவர்களும் வேடுவர்கள் தானே, மனிதர்கள் தானே. அவர்கள் இரண்டு பேர் மட்டும் தின்னனாரோடு புறப்பட்டு போகிறார்கள், மற்றவர்கள் அங்கெங்கே தங்கிவிடுகிறார்கள், என்ன காரணம்? இதற்குள்ளே அருமையான ஒரு கருத்து அமைந்திருக்கிறது. இப்போது தின்னனார், நானன் காடன் என்ற இரண்டு பேர் தன் பக்கத்திலே துணையாக இருக்க மற்ற வேடுவர்களோடு புறப்பட்டு வேட்டையாடுவதற்காக புறப்பட்டு போகின்றவர் நேராக திருக்காலத்தி மலைக்கு போய் அங்கே இறைவனோடு கலந்துவிடப் போகிறார். மீண்டும் அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்ப போவது இல்லை. ஆகவே இப்போது இவருடைய யாத்திரை கடைசி யாத்திரை. இப்போது வேடுவர்கள் வழக்கப்படி போய் வேட்டைக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வரக்கூடிய யாத்திரையாக இது அமையப் போவதில்லை. இதுவே இவருடைய கடைசி யாத்திரை. இறைவனோடு போய் அப்படியே கலந்துவிடப் போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படி இருக்கிறதே, கடைசி ஒரு யாத்திரை. மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லோருடைய ஜீவனும் கடைசியாக ஒரு யாத்திரையிலே போய் முடிந்துவிட வேண்டியது தானே. இந்த உலகத்திலே மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனையோ பொருள்களை சேர்க்கிறான், பதவிகளை பெறுகிறான், பெருமைகளை அடைகிறான், அவற்றின் அடிப்படையில் ஆணவம் கொள்ளுகிறான், அதட்டுகிறான், உருட்டுகிறான், நிறைய பொருளை சேமிக்கிறான். இப்படி எவ்வளவு செய்தாலும் அதெல்லாம் அவன் வாழ்கிற காலம் வரைக்கும் தானே. மனைவியை பார்த்து மனைவி மிகப்பெரிய அளவிலே தனக்கு செல்வமாக அமைந்தது என்று அன்பு பாராட்டுவதும் சில நேரங்களில் அதட்டுவதுமாக இருக்கிறான் மனிதன். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இல்லற வாழ்க்கை தான் நடத்துவதாக பெருமிதம் கொள்ளுகிறான். பிள்ளைகளை பெற்றுவிட்டு தான் இந்த பிள்ளையை பெற்றோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறான். நிறைய பெரும் செல்வத்தை தேடி வைத்திருக்கின்றான். இவையெல்லாம் அவனுடைய கடைசி யாத்திரை வரைக்கும் தானே. இவனால் தேடப்பட்டிருக்கின்ற செல்வமோ, இவன் மனைவியோ, இவன் மக்களோ இவனை தொடர்ந்து கடைசி வரைக்கும் வருவார்களா? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விடி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. இவனுடைய அத்தம் வாழ்வு, அதாவது இவனுடைய பெருமை எல்லாம் வீட்டோடு சரி. இவன்பால் அன்பு காட்டுகின்ற மனைவி என்றாலும் கணவன் போன பிறகு மனைவி என்ன செய்ய முடியும்? வாசற்படி வரைக்கும் வந்து தலையில் அடித்துக் கொண்டு வேண்டுமானால் விழுந்து அந்த எல்லையோடு நின்று விடுவாள். விடி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. தந்தை ஏதாவது சொத்து வைத்திருந்தால் பிள்ளை கடைசி வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் வருவான். இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தர் சுடுகாடு மட்டே. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மோடு வருவது நாம் செய்திருக்கிற பாவ புண்ணியம் என்ற இரண்டு, நல்வினை தீவினை என்ற இரண்டு, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்றார் பட்டினத்தடிகள். அதை இப்போது சுட்டிக்காட்டுவது அத்தமும் வாழ்வும் ஓர் இடத்தில் நின்று விடுகின்றபடி சில வேடுவர்கள் நின்று விட்டார்கள், மெத்திய மாதர் வீதியிலே நின்று விடுகிறபடி சில வேடுவர்கள் நின்று விட்டார்கள், இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தர் சுடுகாடு வரைக்கும் வந்து நின்று விடுவது போலே சில வேடுவர்கள் நின்று விட்டார்கள். ஆனால் பற்றி தொடர்கின்ற நல்வினை தீவினை போலே நானன் காடன் என்ற இரண்டு பேர் மட்டுமே இப்பொழுது இவரை பற்றி தொடர்ந்தார்கள் என்று சேக்கிழார் அருமையான ஒரு தத்துவ கருத்தை காட்டுகிறார். நல்வினை தீவினை என்ற இரண்டுமே நம்மை பற்றி தொடரும். இங்கே தின்னனாரை நானன் காடன் என்ற இரண்டு பேரும் பற்றி தொடர்கின்றார்கள். உலகத்திலே நாம் செய்கின்ற நல்வினையினுடைய அளவு குறைவாகவும் தீயவினையினுடைய அளவு அதிகமாகவும் இருப்பது இயற்கை. ஆகவே நல்வினை என்பது கொஞ்சமாக இருப்பதனால் அது நாணப்பட்டு இருக்கிறது, தீவினை என்பது மண்டி கிடப்பதால் அது காடு போல இருக்கிறது. ஆகவே தின்னனாருக்கு உடன் வந்திருக்கின்ற நாணன் என்கின்றவன் நல்வினையின் சின்னம், காடன் என்கின்றவன் தீயவினையின் சின்னம். நல்வினை தீவினை என்ற இரண்டும் நம்மை பற்றி தொடரும் என்பதற்கு இணங்க நாடிய கடல் வயவர் கலவர் நாணனும் நெடு வரிவில் காடனும் எனும் இருவர் மட்டும் இவருக்கு பின்னாலேயே தொடர்ந்து செல்வது நல்வினை தீவினை என்ற இரண்டு நம்மை தொடர்ந்து வரும், மற்றவையெல்லாம் அந்தந்த இடத்தில் நின்றுவிடும் என்கின்ற அருமையான ஒரு தத்துவ கருத்தை விளக்குவதற்காகவே சேக்கிழார் சுவாமிகள் எழுதியிருக்கிறார். இப்போது நாணன் காடன் என்ற இரண்டு பேரும் தன் உடன் வர மலையின் மேல் ஏறுகின்ற தின்னனாருக்கு தாகம் ஏற்படுகிறது. அவர் கேட்டார், மிகுந்த தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் வேண்டுமே என்று கேட்டபோது உடன் வந்திருக்கின்ற அந்த நாணன் சொல்லுகின்றான், இன்னும் சற்று மலையேறினால் போதும், அதோ தெரியக்கூடிய ஒரு ஆறு, அதற்கு பொன்முகலி என்று பெயர். வழக்கத்திலே சொர்ணமுகி என்று விளங்குவது காலை நேரத்து சூரியனுடைய ஒளியிலே மஞ்சள் நிறத்தோடு கூட தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துவதால் அந்த திருக்காலத்திற்கு பக்கத்திலே ஓடக்கூடிய ஆற்றுக்கு பெயர் பொன்முகலி. அங்கு தேக்கு மரக்காடுகள் மிகுதி, அந்த தேக்கு மரக்காட்டை அடுத்து அந்த இடத்திலே போய் இறங்கினால் பொன்முகலி ஆறு தெரியும். அதிலே குடிந்த தண்ணீர் உண்டு, அதை அறிந்து தாகத்தை நீக்கிக் கொள்ளலாம். நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்று சொல்லுகின்றான். இப்போது இவருக்கு ஏற்பட்ட தண்ணீர் தாகத்தை அங்கே போய் தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். இப்பொழுது இவருக்கு ஏற்பட்டிருப்பது தண்ணீர் தாகம் தானா? பொன்முகலி ஆற்றிலே இருக்கின்ற நீரை குடித்து இவர் தீர்த்துக் கொள்ளப் போகின்ற தண்ணீர் தாகம் மட்டும்தானா இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது? இப்பொழுது அதற்கு அப்பாலே இருக்கின்ற தெருக்காலத்தி மலையின் மேலே இருக்கின்ற கொடுமிநாதர் மேலே அவருக்கு ஏற்படக்கூடிய பக்தி தாகத்துக்கு அடிப்படை உடம்பிலே தனித்துக் கொள்ளுவதற்காக தோன்றியிருக்கின்ற தண்ணீர் தாகம். உள்ளத்திலே பக்தி தாகமும் உடம்பிலே தண்ணீர் தாகமும் அவருக்கு ஏற்படுகிறது. உடம்பிலே உள்ள தண்ணீர் தாகத்தை தனித்துக் கொள்ள இவருக்கு பயன்படப் போவது பொன்முகலி ஆற்றின் நீர். உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பக்தி தாகத்தை தீர்த்துக் கொள்ள இவருக்கு அமைந்திருக்க போவது மலையின் மேல் எழுந்தருளி இருக்கின்ற திருக்காலத்தி அப்பர். அந்த திருமலை சாரலை நோக்கி இவர் அந்த மாட்சியை கண்டுகொண்டே போகின்ற போது நானும் சொன்னான், அந்த மலையின் மேலே கோணமில் குடுமி தேவர் இருப்பார், அவரையும் கும்பிடலாம் என்று சொல்ல, இப்பொழுது இவர் மலையின் மேல் ஏற ஏற தின்னனார் உள்ளத்திலே தின்னனார் உடம்பிலே ஒரு புதிய அனுபவம் தோன்றுகிறது. மிக ஆச்சரியமான இடம். தின்னனாருக்கு என்ன அனுபவம் தோன்றுகிறது? அவருக்கு தோன்றுகின்ற மிகப்பெரிய அனுபவம் என்ன என்றால், இறைவன் பக்கத்திலே தான் நெருங்கி செல்ல செல்ல தன்னுடைய உடம்பிலே இருக்கிற பாரமெல்லாம் குறைந்தது போலே தோன்றுகிறது. வேறு எந்த விதமான விருப்பமும் உள்ளதில் இல்லாதது போலே தோன்றுகிறது. எலும்பு எல்லாம் உருகுவது போலே தோன்றுகிறது. தனக்கு உடம்பே இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படக்கூடிய வகையிலே பாரம் நீங்குவது போலே தெரிகிறது. ஆகவே ஆச்சரியப்பட்டு தெரிவிக்கின்றார் தின்னனார், ஆவதியன் இதனை கண்டு அனைதொரும் என் மேல் பாரம் போவது ஒன்று உள்ளது போலும், என் மேலே இருக்கிற பாரம் போவது போல இருக்கிறதே, ஆசையும் பொங்கி மேல் மேல் மேவிய நெஞ்சம் வேறு ஓர் விருப்புற விரையா நிற்கும், என்னுடைய உள்ளத்திலே எல்லா ஆசைகளும் போய்விட்டன, தேவராக விளங்கக்கூடிய இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே உள்ளத்திலே இருக்கிறது, உடம்பிலே பாரம் குறைவது போலே தோன்றுகிறதே, ஆவதியன் இதனை கண்டு இங்கு அனைவரும் என் மேல் பாரம் போவது போன்று இருக்கிறதே என்கிறார். இது என்ன? இவ்வாறு ஒரு அனுபவம் ஏற்பட காரணம் என்ன? அதனை சிந்திக்க வேண்டும்.